வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களின் பலன்களை அதிகப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். உச்சநீதிமன்றம் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு மக்கள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 7500 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிந்துள்ள நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களின் பலன்களை அதிகப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நேற்று நிறைவுரையாற்றிய அவர், மாநில அரசு நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கினார். இம்மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறந்த நிர்வாகத்திற்கான நடைமுறைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்கள் மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மாநிலங்களில் அமல்படுத்தும்போது மாற்றம் எதுவும் செய்யக்கூடாது என்றும் இந்த கூட்டத்தில் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்து இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதையொட்டி புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டு கல்வித்துறை சார்பில் பல்வேறு முன்முயற்சிகளை தொடங்கி வைக்கிறார். தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வதற்காக தனித்துவமான கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகளை அவர் அறிமுகப்படுத்துகிறார். பள்ளிக் கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் கற்றலுக்கான முன்முயற்சிகளையும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல்களையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அறிவாற்றலை மேம்படுத்தும் வகையில் புத்தகங்களையும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிடவுள்ளார். உச்சநீதிமன்றம் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு மக்கள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி கே வி விஸ்வநாதன் எமது செய்தியாளருக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார்.
இந்த மாதம் ஜூலை 29 அடுத்த மாதம் ஆகஸ்ட் 3 ஒரு வாரத்திற்கு உச்ச நீதிமன்றத்திலே மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற உள்ளது. இந்த வாய்ப்பை வழக்காடும் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இந்த மக்கள் நீதிமன்றத்திலே பலதரப்பான வழக்குகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு, வாகன விபத்து வழக்கு, நில கையெடுப்பு வழக்கு, வேலை சம்பந்தப்பட்ட வழக்கு போன்ற வழக்குகள் மற்றும் இதர வழக்குகள், எந்தெந்த வழக்கில் சுமூகமாக தீர்வு காண இயலுமோ அந்த தீர்வுக்கு உச்சநீதிமன்றம் ஆதரவு அளி. இதனால் உங்களுக்கு என்ன பயன் என்றால், உங்கள் வழக்கு விரைவாக முடிவதோடு உங்களுக்கும் பிடித்தமான ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது. காணொலி மூலம் உங்கள் இல்லத்திலிருந்தே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகலாம்.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 7500 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் பேரூராட்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், தற்போது 1000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பழைய பேருந்துகளுக்கு பதிலாக மேலும் புதிய பேருந்துகள் படிப்படியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். போக்குவரத்துத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 145000 கன அடியாக குறைந்துள்ளது. நேற்று வினாடிக்கு 160000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி 110 அடியை எட்டியுள்ள நிலையில், டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து நேற்று மாலை முதல் வினாடிக்கு 12000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காவிரி கரையோரம் உள்ள மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகங்களை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரியில் அதிகமான தண்ணீர் வருவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா அறிவுறுத்தியுள்ளார்.
மேட்டூர் டேம்ல இருந்து படிப்படியாக தண்ணீர் வந்து காவேரி ஆற்றில் திறக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அதற்காக நம்ம ஏற்கனவே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் குறிப்பா நமக்கு குமாரபாளையம் நகராட்சி, பள்ளிப்பாளையம் நகராட்சியில இருக்காங்க. இது தவிர நமக்கு அனிச்சம்பாளையம் பரமத்தி வேலு தாலுகாலையும் வருது. டவுன் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு பொத்தனூர்ல கொஞ்சம் இருக்கு, வெங்கரை, பரமத்தி, வேலூர், வேலூர். ஸோ இந்த மாதிரி இந்த ஆத்தங்குறையோரமா இருக்கக்கூடியதுலாம் நம்ம வந்து ஒரு டெப்டி கலெக்டர் தலைமையில ஒரு டீம் போட்டிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் கவனமா இருக்கணும். படிப்படியாக தண்ணி ஏறும் பொழுது இங்க நம்ம 24 hours டியூட்டியில இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி அவங்களுடைய முக்கியமான ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தயார் நிலையில ரிலீஃப் சென்டர்ஸ் வச்சிருக்கோம். அங்க நம்ம அவங்களை ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், மருத்துவ வசதிகள் எல்லாமே பண்றதுக்கு நம்ம அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணிகள் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல். காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிந்துள்ள நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இந்த கலந்தாய்வு 3 சுற்றுகளாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தொழிற்கல்வி பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வும் இன்று தொடங்க உள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கலந்தாய்வு 1 சுற்றாக நடத்தப்படும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டவுள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் அமராவதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரூர் மாநகராட்சியையொட்டிய ஆண்டான்கோவில் தடுப்பணைக்கு ஒரே நாளில் வினாடிக்கு 1883 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இருவரி செய்திகள். டோக்கியோவில் இன்று குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பனிலிங்கத்தை தரிசிக்க 1832 யாத்ரீகர்கள் கொண்ட மற்றொரு குழு ஜம்முவிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் காவல்துறையினர் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே நேற்று நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் காளை முட்டி மாடுபிடி வீரர் ஒருவர் உயிரிழந்தார். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு இன்று முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பலக்கலில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா விளையாட இருந்தபோது மழை பெய்ததால் வெற்றி இலக்கு மாற்றியமைக்கப்பட்டது. 8 ஓவரில் 78 ரன் எடுத்தால் வெற்றி என்று மாற்றியமைக்கப்பட்ட இலக்குடன் விளையாடிய இந்தியா 9 பந்துகள் மீதம் இருக்கையில் 3 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் வெற்றி பெற்றது. இதையடுத்து 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இரு அணிகளுக்கு இடையிலான கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே 3 ஒருநாள் போட்டித் தொடரும் கொழும்புவில் நடைபெறவுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கி சுடுதலில் பல்வேறு பிரிவுகளில் இந்தியா இன்று பங்கேற்கிறது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரமிதா ஜிண்டால் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களின் பலன்களை அதிகப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். உச்சநீதிமன்றம் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு மக்கள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 7500 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிந்துள்ள நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.